மத்தேயு 11வது அதிகாரம் 25ல இருந்து நான் வாசிக்கிறேன். இங்க நம்ம பைபிளை திறந்து வச்சுக்கலாம். மத்தேயு சாப்டர் 11 வெர்ஸ் 25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உள்ளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். வசன வசனமாக மத்தேயுல நம்ம பார்த்துட்டு வந்து இப்போ 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வசனங்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து, ரட்சகருடைய வாயிலிருந்து ஒரு பாடல், இன்பமான பாட்டு மாதிரி இந்த வசனங்கள் வந்த மாதிரி இது இருக்கு. இதை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு பல பல ஷேப்ஸ் இருக்கு. இந்த ஒரு சில வசனங்கள் அதனோட ஒரு பக்கத்தை நம்ம பார்க்க முடியாது, பல ஷேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் அதை பார்த்து நம்ம அதனோட முழுமையை நம்ம அனுபவிக்கலாம். ஒரு ஒரு விதத்தில் அது சீரியஸாக கூட பண்ணலான்னு வந்துச்சு, ஏன்னா அப்படி பண்ணலான்னு யோசிக்கலன்னா. இந்த வந்து இந்த இந்த கான்டெக்ஸ்ட், எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் அமைஞ்சிருக்குன்றதே ஒரு பெரிய ஒரு அதிசயம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சில நகரங்களை பார்த்து அவர் கடிந்து கொண்டார். நீங்கள் ஐயோ, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு கடிந்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடிந்து கொண்ட உடனே தேவனுடைய தெய்வீக இறையாண்மையில அவர் ஆறுதல் அடைந்தார். 25-26 பார்த்தோம்னா, பிதாவே, இவர்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தின படியாலும் ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் அந்த தேவனுடைய இறையாண்மையை பத்தி அதை ஸ்தோத்தரித்த உடனே இந்த ஒரு அழைப்பை, ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பை யாரு கொடுக்கிறாரு? எல்லோரும் இல்லைங்களா? பார்த்தோம்னா பொதுவா எல்லோரும் அப்படின்னு கொடுக்கிறார். எல்லோருக்கும், எல்லோருக்கும் கொடுக்கிறார். தேவனுடைய இறையாண்மை என்ற ஒரு சத்தியம் வந்து அவர் இலவசமா சுவிசேஷ அழைப்பு கொடுக்கறதுலயே எந்த தடை அவர் பார்க்கல. பாருங்களேன், சில நேரத்துல இது ஒரு இதுலயே ஒரு பாடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய இறையாண்மையை பற்றி நமக்கு என்னதான் படிப்பு அறிவு இருந்தாலும், என்னதான் வேத அறிவு இருந்தாலும், அது வந்து ஒருபோதும் எல்லோருக்குமே காஸ்பல் அறிவிக்கிறது எந்த இடத்துலையும் நம்மளை தடை பண்ணக்கூடாது என்ற பாடத்தை இதுலேருந்தே நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இயற்கையாகவே நமக்கு ஒரு 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 டெண்டன்சி, ஒரு டெண்டன்சினா ஒரு போக்கு, ஒன்று இந்த மூளைக்கு போயிடணும் இல்லை இந்த மூளைக்கு போயிடணும், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற ஒரு போக்கு, ஒரு நேராக பிப்ளிக்கலாக வேதம் சொல்கிற போக்கில் நம்ம இருக்கிறது இல்லை. ஒன்று எல்லா மனுஷன் ஆமேனியன் தியாலஜி எல்லா மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இன்னொன்று எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது இல்லைங்களா? ஆமேனியன் இல்லைன்னா ஹைப்பர் கால்வினிசம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சில பேர் ரட்சிக்கணும்னு தீர்மானிச்சுட்டு தான் நம்ம சொல்ல காஸ்பல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். அதான் ஹைப்பர் கால்வினிசம், அது தப்பு. எந்த இயேசு தேவனுடைய இறையாண்மைக்கு ஆண்டவர் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தினாரோ அதுக்கு அடுத்த வசனமே என்ன சொல்கிறார்? எல்லாருக்கும் காஸ்பலை கொடுக்குறார் இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அவருடைய மக்கள், அவருடைய சீஷர்கள் வந்து இறையாண்மையை பற்றி நமக்கு இருக்கிற எந்த அறிவும் எந்த பாடமும் சுவிசேஷத்தை எல்லோ சிருஷ்டிகளுக்கும் எல்லாருக்கும் வழங்குறதுக்கு நம்ம எந்த விதத்துலையும் தடைப்படக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது அது அதுக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி, தேவ மனுஷனுடைய பொறுப்பும் தேவனுடைய இறையாண்மையும் அது ரெண்டும் பேலன்ஸ்டா புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ இவர் கொடுக்குற அழைப்பு புரிய முடியும். அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த வசனத்துல அருமையாக ஆண்டவர் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். இந்த அழைப்பு வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்குற அழைப்பு. ஆவியானவர் தான் நமக்கு இந்த அழைப்பின் மூலமா நம்மளோடு பேசணும். ஏன்னா பிரசங்கி பேசுற வார்த்தைகளை ரொம்ப ஈஸியா நம்ம அவர் பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம ஏதாவது கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம். பிரசங்கி பேசுற வார்த்தைகளை ஈஸியா நம்ம நிராகரிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா இயேசு போயிட்டு நம்ம கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, மனித குமாரனுடைய சத்தம், மரித்தோர்கள் எல்லோரும் மனித குமாரன் சத்தம் கேட்கும் நாள் வரும். அப்ப என்ன நடக்கும்? செத்தவங்க எல்லாம் செத்தவங்களா இருக்க முடியாது. எல்லோரும் அவர் சத்தம் கேட்டா செத்து போனவங்களும் கல்றையிலிருந்து எந்திரிச்சு வருவாங்க. அவருடைய சத்தத்தை யாரும் நிராகரிக்க முடியாது. அந்த சத்தத்தை தான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா. நீ கூட பரலோகத்துல இருந்து இந்த சத்தத்தை தான் அவர் சொல்றார். சரி, இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இதுல நாலு காரியங்கள், ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை யாருக்கு கொடுக்கிறார்? இந்த அழைப்பு யார் கொடுப்பது? என்ன இந்த அழைப்பு? இந்த அழைப்பை ஏற்று வருகிறவர்களுக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்துவம், சிம்பிள் தலைப்புங்க. யாருக்கு இந்த அழைப்பு, யாருக்கு கொடுக்கப்படுகிறது? வசனத்தை பைபிள்ல பாத்தீங்கன்னா சில அழைப்புகள் வந்து என்ன நிலைமைனா இருக்கட்டும், கண்டிஷனே இல்லாம எல்லா என்ன ஆவிக்குரிய நிலைமையில இருக்கட்டும், எல்லோருக்கும் சில அழைப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். நீ ராஜாவானது இதுலனாயிரு எங்கனாயிரு சின்ன பையனா பெரிய எல்லா மனிதர்களும் கட்டளை, எந்த கண்டிஷனும் இல்லை, எல்லாரும் மனம் திரும்பும்படிக்கு அவர் கட்டளை இடுகிறார். அது ஆனா இந்த அழைப்புல கொஞ்சம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. லிமிட்டேஷன் யாருக்கு இது கொடுக்கிறாருன்னா, ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கிறாரு. அந்த கூட்டத்தை வந்து ரெண்டு வார்த்தைகள்ல விவரிக்கிறார். என்ன சொல்றாரு? எல்லோரும் தான், ஆனா அந்த எல்லோர்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அந்த மூல பாஷையில ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு வருத்தப்பட்டுனா, லேபர், லேபர் உழைச்சி வேலை செய்யறவங்க, புரியுதுங்களா? ஸ்ட்ராங் உழைச்சி உடம்பெல்லாம் வணச்சி உழைத்து ரொம்ப களைத்து போகிற அளவுக்கு, களைத்து போய் உடம்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு வேலை செய்யறவங்களே, அதுதான் உடம்பெல்லாம் வலி எடுக்குது வேலை செய்ய. சில பேர் லேபரர்ஸ் அந்த மாதிரி. இன்னொன்னு பாரம் சுமக்கிறவர்களே, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. இந்த பாரம் வந்து உங்களையே போட்டு குனிய வச்சு நசுக்கி பூமியில அமுக்கிற மாதிரி பாரம் மேல இருக்கு, அந்த மாதிரி பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னா நமக்கு இது என்ன, இதெல்லாம் என்ன அர்த்தம்னு நமக்கு இருக்கலாம். ஆனா அவர் முதல்ல யாருக்கு பேசினாரோ அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு வாழ்ந்த காலம் வந்து அந்த காலம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, மிஷின்ஸ் எல்லாம் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த மாதிரி ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், எதுவுமே ஒரு ஆட்டோமேட்டிக்கலாக எலக்ட்ரிசிட்டி இல்லை என்ன இருக்கும், எல்லாமே மேனுவலாக செய்யணும். என்ன மாவு அரைச்சாலும் மாவு மிஷின் இல்லை, கையில் தான் அரைக்குமா, எதுவுமே மிஷின் இல்லை. அப்போனா என்ன இருக்கும்னா ரொம்ப வேலை இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே கையில் செய்யணும்னு போது ரொம்ப வேலை இருக்கும். அந்த காலத்தில் 8 மணி நேரம் வேலையெல்லாம் கிடையாது. சூரியன் உதிச்சா வேலையை ஸ்டார்ட் பண்ணும், வேலையை செய்ய முடியாது. வயல்ல போய் இறங்கினா சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் வேலை. அதான் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு 12 மணி நேரம் இருக்கு வேலை செய்யறதுக்குன்னு. அப்படின்னா இண்டிகேஷன், அந்த காலத்துல எவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சாங்க. உழைப்பு பயங்கரமா உழைப்பாங்க. ஏன்னா அந்த காலம் வந்து பயங்கரமா உழைக்கிற ஒரு காலம். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் உழைச்சி அது களைப்படைகிற வரைக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும். அது அவங்களுக்கு தெரியும், கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்னா நம்ம அப்படிதானே இருக்கிறோம், கஷ்டமா இருக்குது. 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரோம் இல்லை, வாழ்க்கையெல்லாம் உழைப்பு, உடம்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு டயர்ட் வர வரைக்கும் உழைப்பு, இந்த மாதிரி உழைப்பு. பாரம் சுமக்கிறவர்களேனா அந்த காலத்துல நம்ம யோசிச்சோம்னா ஆட்டோ ரிக்ஷாலாம் இல்லை, லக்கேஜ் ஆட்டோ, டெம்போ. நம்ம வீடு காலி பண்ணணும்னா டெம்போலாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறோம். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கழுதை இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒட்டகம் இல்லை, வெயிட்லாம் போட்டு ஏழைங்கெல்லாம் ஏதாவது பாரம் சுமக்குன்னா என்ன பண்ணுவாங்க, உடம்புல தான் சுமந்துக்கிட்டு வருவாங்க. வெயிட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் தூக்கிட்டு தான் போகணும் இல்லைங்களா, தூக்கிட்டு தான் போகணும். நமக்கும் இப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறோம், சில பேர் போட்டு எடுத்துனும் போது அவங்க இருப்பாங்க, அவங்க ஹைட்டை விட 4 feet மேலே சூட் கேஸுங்களா அப்படியே தூக்கிட்டு போவாங்க, பயமாக இருக்கும் நம்ம மேலே போட்டுருவாங்களா அப்படின்னு இல்லைங்களா. நேரத்தில் அவங்க தூக்குற பாரம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பே குனிஞ்சு வீ எழுத்துட்டு போவாங்க, அவ்வளோ வெயிட். அதுதான் இந்த வார்த்தை படங்களை அவங்களுக்கு காட்டுற, கஷ்டப்படுறவங்களே உழம்பெல்லாம் ஓடி வலிக்கிற அளவுக்கு, ஒவ்வொரு நரம்பு நாடி வலிக்கிற அளவுக்கு கஷ்டப்படுறவங்களே, பாரம் தாங்க முடியாத பாரத்தை சுமக்கிறவர்களே அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த வேர்ட் பிக்சரை யூஸ் பண்ணி அந்த வார்த்தைகள் படத்தை ஒரு படத்தை கொடுத்து ஒரு ஆவிக்குரிய நிலைமையை அவர் விவரிக்கிறார். என்ன ஆவிக்குரிய நிலைமை? தங்கள் வாழ்க்கையில் பாவத்தினுடைய தீவிரமான செயல்களையும் பாவத்தினுடைய அமைதலான செயல்களையும் உணர்கிற மக்கள். பாவம் தீவிரமாக செயல்படுகிறது, பாவஸ்தரம் தீவிரமாக செயல்படுகிற சில பாதிப்புகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில். அது மாத்திரம் இல்லை, பாவம் நம்மளுக்கு தெரியாமையே அமைதலாக செயல்படுகிற, ஆக்டிவ் அண்ட் பாசிவ்னுவாங்க இங்கிலீஷில், தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்டிவ், ஆக்டிவ்னா தீவிரமாக செயல்படுது, பாசிவ்னா அது நமக்கு தெரியாமல் செயல்படுது. அந்த மாதிரி ரெண்டு பாதிப்புகளையும் உணர்ற மக்கள், பாவம் வந்து தீவிரமாக செயல்படுறது என்ன பண்ணுது, நம்மளை கஷ்டப்பட வைக்குது, உழைக்க வைக்குது. என்ன மனுஷருங்க பாவத்தை எப்படி தீவிரமாக செயல்படுது, வருத்தப்பட வைக்குது. பாவத்தின் வாழ்க்கை மிகவும் வருத்தமான வாழ்க்கை, உழைப்பின் வாழ்க்கை. அது பாவத்தில் ஆளப்படுகிற மனுஷன் அதனுடைய இச்சைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி பயங்கரமாக உழைக்க, அது அவனுக்கு மகா ஆத்ம கலைப்பை ஏற்படுத்துது. இதுதான் உழைப்பு, பாவத்தின் நிலைமை. லேபர், பாவத்தின் வழியில் போகிறவங்க மாதிரி உழைக்கிறவங்க வேறு யாருமே இல்லை. அவங்க 24 hours உழைப்பாங்க, நைட்டில் கூட தூக்கம் வராது இல்லைங்களா. ஏன்னா பாவம் அந்த மாதிரி உழைக்கிறது தான் எஃபெக்ட், ஆக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் சின் என்ன பண்ணுது, உன்னை நாளெல்லாம் அது உழைக்க வைக்கிறது, உழைக்க வைக்கிறது. நிம்மதி இல்லை, கடவுளோட ஐக்கியம் இல்லை, கடவுளோட பிரிந்து கடவுளுடைய ஆறுதல், கடவுளுடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆத்ம ரிலாக்ஸேஷன் இல்லையே, ஆத்மாக்கு ரிலாக்ஸேஷனே இல்லையே, கடவுள் தானே அது கொடுக்க முடியும். அதுவே இல்லாமல் எப்பவும் பாவத்தின் போக்கில் உழைக்கிறது, வேலை செய்யறது, அதான் ஆக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் சின், ஒரு தீவிரமாக செயல்படுகிற பாதிப்பு. அது மாத்திரம் இல்லை, அது தெரியாமல் ரகசியமாக எப்படி செயல்படுதுன்னா, பாவம் ஒரு பெரிய பாரத்தை நமக்கு ஏற்படுத்துது, நம்ம வாழ்க்கையை பாரப்பட்டு குனிந்து போகும்படிக்கு நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்துது பாவம். அந்த ப்ரெஷர் நம்மளை போட்டு அமுக்கி ஒரு பாரம் பின்னாடி எப்பப்பாரு ஒரு பாரம், உடம்பே நமக்கு சுமையாக இருக்கும்படிக்கு ஒரு பாரம். இந்த மோட்ச பயணின்ற ஒரு கதையில் வந்து அந்த மனுஷன் பாவத்தை பற்றி உணர்ந்து பாவத்தினுடைய ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எஃபெக்ட்ஸை உணரும் போது தன் பாவத்தை எப்படி உணர்ந்தான் தெரியுமா, அவன் பின்னாடி போ பெரிய பார மூட்டை அவன் சுமக்கிற மாதிரி உணர்ந்தான், அதை குனிஞ்சுக்கிட்டு தான் போவான், இப்படி இப்படி போவான், ஏன்னா அது அவனை அமுக்குது பாவ பாரம். இதுதான் பாவத்தினுடைய கஷ்டப்படுகிறது, ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது தீவிரமாக. நாம் அறியாமலேயே நம்ம வாழ்க்கையில் மிகுந்த பாரத்தோடு ப்ரெஷரோடு நம்மளை அழுத்துகிறது, பாரப்படுகிற கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவத்தின் பாதிப்பை இருதயத்திலையும் வாழ்க்கையிலையும் உணர்கிறவர்களே அவங்களுக்கு தான் அவர் சொல்றார். என்ன மாதிரி இது பாதிப்பு ஏற்படுத்துது யோசிப்பாங்க, என்ன வகைகளில் இது பாதிப்பு ஏற்படுத்துது. முதலாவது இந்த பாரம் எப்படி ஏற்படுத்துது, கடவுளுடைய பிரமாணம் ஒவ்வொரு மனுஷனுடைய கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பாவம் அந்த பிரமாணத்தை கொலைத்து அந்த உடைக்குது, உடைக்கும் போது அந்த மனசாட்சி குற்ற உணர்வினால் பாரப்படுகிறது, பாரப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம எதை வேண்டாலும் டபாய்க்கலாம், மனுஷர்கள டபாய்க்கலாம், டபாய்க்கலாம்னா தெரியுதுங்களா, ஏமாற்றலாம், அப்படி டாட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி எதையாவது ஏமாற்றலாம், எதையாவது நம்ம இது பண்ணலாம், ஆனால் உன் சொந்த மனசாட்சியை இது பண்ண முடியாது, அதை ஏமாற்ற முடியாது, அதை டபாய்க்க முடியாது. அது சொல்லு அதனோட சத்தம் ரொம்ப ஸ்ட்ராங், அதனோட குற்றத்தை அதனோட அது குற்றப்படுத்துறத நம்ம எதுக்கு ஒப்பிட முடியும். இயேசுவை வாரில் பிடிச்சி அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அடித்து அடித்து உடம்புல இருக்கிறதெல்லாம் பிச்சாங்களே, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷங்க வாரில் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கும், அடிக்கிற மாதிரி அடிக்கும். அந்த பாரம் அவனை வேண்டு பண்ணி அவனுக்குள்ள ப்ரெஷரை ஏற்படுத்தி அவனுக்கு தைரியமே இல்லாதபடிக்கு, ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாதபடிக்கு, எதையுமே ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாதபடிக்கு அவனை பயத்தில், தண்டனையின் பயத்தில், சாபத்தின் பயத்தில், வரப்போற நியாய தீர்ப்பின் பயத்தில், நரக பயத்தில் எப்பொழுதும் அவனை வைக்கிறதான். எபிரேயர் புக்கு சொல்லுது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்துடனே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையுமே இருக்கும். வாழ்க்கையெல்லாம் நியாய தீர்ப்பு வரும், கோபாக்கினை வரும் என்ற ஒரு கோபத்திலேயே அந்த பாரத்தில் பாரப்பட்டு இருக்குது. பாரப்படுகிறவர்களே, மனசாட்சி குற்றப்பாடு பாரம் வந்து ரொம்ப பெரிய பாரங்க, அதை விட ஒரு பாரம் இல்லை, ஒரு சமாதானத்தை கொடுக்காது. அது நம்ம உணர்ற, அது பேசவும் இல்லை, நமக்கு உள்ள எப்போ பாரு அந்த பாரத்தை உணர்றது இல்லை. ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் நம்மளை அழுத்துக்கிறது, நம்மளுக்கு பயத்தை கொடுக்கறது, நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் செய்யறது, அதுதான் நம்ம உணராமல் நம்மளுக்குள்ள செய்யுது. பாரப்படுகிறவர்களே, சைக்காலஜியில் மனிதனுடைய எல்லா துக்கத்துக்கு, வெறுமைக்கு, உபத்திரவத்துக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மனசாட்சியின் குற்றம் தான், மனசாட்சியின் குற்றம். அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். மனுஷனுக்கு போர், மனுஷனுக்கு டிப்ரெஷன், வாழ்க்கையில் அர்த்தமற்ற காரியம், ஒரு வெறுமை, பல சரீர விதமான பாதிப்புகளும் அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த காரியம் சரீரத்தையும் பாதிச்சு ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்கவே விடாது. பெரிய பாரம், பெரிய பாரம். அந்த பாரத்துக்குள்ள தான் மனுஷன் வாழுகிறான். அந்த பாரத்தை எப்படியாவது விடுபடணுமான்னு முயற்சி செய்கிறான். எப்படி முயற்சி செய்யுது? அதனால தான் மனிதர்கள் ஏன் தப்புன்னு தெரிஞ்சாலும் குடிக்கிறாங்க, ஏன் தப்புன்னு தெரிஞ்சாலும் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, ஏன் எடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க, ஏன் இந்த பாரம் அழுத்துறதுனால இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க முடியுமா, இதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பலவிதமான தவறான இன்பங்கள், தவறான காரியங்கள், உறவுகள் அதை தேடி போகிறது. இன்னொரு விதத்தில் பாரத்தை விடுதலை செய்யறதுக்கு எப்படி? தங்களுடைய சொந்த கிரியைகள்னால ஆண்டவருடைய நீதியை சம்பாதிக்க, ஆண்டவர் என்னால் கோபமாக இருக்கிறாரே, மனசாட்சி சொல்லுது, அவர்கிட்ட எப்படியாவது அவர் பிரியப்படுத்த முடியுமான்னு சுய கிரியைகள், சுய நீதியை செய்து மனுஷன் அந்த பாரத்தை குறைக்க பார்க்குறான். ஆனால் ரெஸ்டே இல்லை, ரெஸ்டே இல்லை. அப்படிப்பட்டவங்க இங்கே யாராவது நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் பாரம், வாழ்க்கையெல்லாம் பாரம், உங்களை நீங்களே துரத்துற மாதிரி தெரியுது, வாழ்க்கையில் ஓட முடியல, நிம்மதி இல்லை, ஒரு க்ரஷிங் வெயிட், மனசாட்சியை அழுத்துற ஒரு காரியம். உங்கள் கடந்த கால பாவெல்லாம் ஞாபகப்படுத்துது, பண்ண தப்பு, பண்ண வஞ்சனை, பண்ண அக்கிரமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பண்ணி திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துது. அது அமைதலே ஆக்க முடியல, தனியாகவும் உட்கார முடியல, தனியாக தனியாக உட்காந்தாவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது டிவி பார்க்கணும், இல்லைன்னா ஏதாவது காதில் மியூசிக் போட்டு கேட்கணும். நிம்மதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்க தனியாக உட்காந்தாவே பயமாக இருக்குது, தனியாக உட்காந்தாவே மனசெல்லாம் படப்படன்னுது. அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த பாரத்தில் இருக்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் கூப்பிட்றார், உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு உங்ககிட்ட தான் ஒரு மெசேஜ் இன்னைக்கு, உங்ககிட்ட தான் பேசுறாரு. பாருங்களா, ரெண்டாவதாக இந்த கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறது எப்படி வெளிப்படுதுன்னா, பாவத்தின் அடிமைத்தனத்துல வாழுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்துல பாருங்க ஒரு வசனம், நீதிமொழிகள் 5:25 என்ன சொல்லுது? துன்மார்கனுடைய அவனுடைய அக்கிரமங்களே துன்மார்கர்களை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிற்றுகளால் கட்டப்படுவான். என்ன மாதிரி ஒரு படம் பாருங்களேன். துன்மார்கனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க வேண்டியது இல்லை, பாவம் செய்யறவனுக்கு வரப்போற தண்டனை வேற. ஆனா அவன் பாவமே, அவன் செய்யற பாவமே அவனுக்கு ஒரு ஒரு கயிறு சுத்துது, மேல சுத்தி 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 அவன் பாவ கயிற்றுகளால் கட்டப்படுவான். இந்த பக்கம் ஒரு செங்கிலி, இந்த பக்கம் ஒரு செங்கிலி, இந்த பக்கம் ஒரு செங்கிலி, ஒன்னா கட்டிக்கிறான். இப்படி இப்படி கட்டிக்கிட்டு அவன் ஃபுல்லா கட்டப்பட்ட அடிமையாக பாவத்துக்கு போயிடுறான். தான் அந்த இது சொல்லுது, துன்மார்கள் அவனுடைய பாவத்தினால் பிடிக்கப்பட்டு பாவ கயிற்றுனால் கட்டப்படுவான். என்ன படம்? மெய்யாக இயேசு சொல்றார் யோவான் 8:34, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். வரப்போற தண்டனை இல்லை, இப்பவே நீ பாவத்தின் அடிமையில இருக்கிற. எல்லாம் இந்த உலகத்துல வெளியில இருக்கிறவங்க விடுதலையா இருக்கிறாங்கன்னு நினைக்கவே முடியாது. இயேசுக்கு வெளியில இருக்க எல்லாருமே பெரிய ஜெயில இருக்கிறாங்க. அவங்கள தாங்களே பல சங்கிகளில கட்டுகளை கட்டிக்கிட்டு ஒரு அப்படி நடக்கிறாங்க. எங்க போனாலும் அந்த சங்கிலி விடுறதில்ல, ஒரு கடைக்கு போனா விடுறதில்ல, ஒரு வெளியில போனா தெருவில் போனா விடுறதில்ல, ஒரு வேலைக்கு போனா விடுறதில்ல. ஏன் தனியில பெட்ரூம்ல இருந்தாலும் அது விடுறதில்ல, போட்டு இழுக்குது, அது பண்ணுது, தூக்கம் கொடுக்க மாட்டேது. ஒரு ஒரு தன் பாவ கயிறுனால் கட்டப்பட்ட அடிமைத்தம், கஷ்டப்படுறான் அதுல இருந்து வெளியே வரணும்னு கஷ்டப்பட்டு பாக்குறான், முடிவெடுக்கிறான், இன்னுமே நான் இப்படி இருக்கக்கூடாது, முடிவெடுக்கிறான், இன்னுமே நான் இப்படி போகக்கூடாது, என்ன மாத்திக்கணும்னு உறுதி எடுக்கிறான், ஒன்னும் வேலை செய்யுது, கஷ்டப்படுறான் அந்த அடிமைத்தனத்துல. ஐயோ என் வாழ்க்கையில பின்னாடி போய் நான் அடிமை ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த நிலைமை எப்போ இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட முடியாதா, இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்துட முடியாதான்னு கதறி கஷ்டப்படுற மக்கள், கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. உங்களுக்கும் ஆண்டவர் பேசுறார் இந்த விதத்திலையும் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிற. மூணாவதாக கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, எது எடுத்தாலும் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு வெறுமை, பாவத்தினுடைய ஒரு பாதிப்பு. நம்ம மனசாட்சியை குற்றத்தினால் நிரப்புறது மாத்திரம் இல்ல, நம்மளை அடிமைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, பாவம் வந்து வாழ்க்கைய வெறுமையாக ஆக்கி விடுது. ஒரு வெறுமையான வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கைய மாத்தி விடுகிறது. ஒரு வெறுமை, ஒரு குழப்பம் அப்படி மாத்தி விடுது. ப்ராப்ளம் என்ன, ஒரு வெறுமை. ஆண்டவர் என்னால தண்டிப்பாருன்றது ஒரு பக்கம் இருக்கிற இருக்கும்போது பாவம் வாழ்க்கைய ஒரு வெறுமையாக அர்த்தமற்றதாக செஞ்சிருது. எல்லாமே கன்ஃபியூஷன், ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், ஏன் வேலை செய்யறோம், ஒரு தெளிவு இல்லை, ஒரு விளக்கம் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை, மைண்ட் எல்லாம் டார்க், மனதெல்லாம் இருள், ஒரு குழப்பம். வாழ்க்கை வாழ்றது கொஞ்ச நாள், ஏன் வாழ்றேன், வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, ஆயிரக்கணக்கான சத்தங்கள் கேட்டு ஒரு குழப்பத்தில் இருக்குது, ஒரு வெறுமையில் இருக்குது, எதுக்குமே ஒரு தெளிவில்லை, அது பாவம் செய்யுது. அப்படிப்பட்டவங்க ஒருவேளை நம்ம படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் தெளிவில்லை, குழப்பம், இது பாவம் தான் செய்யுது. கடைசியாக பாவம் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க யாரு, பயங்கரமான தங்களை அழுத்துகிற மனசாட்சியின் குற்றத்தை சுமக்கிறவங்க, பயங்கரமா பாவ அடிமையில மாட்டி தவிக்கிறவங்க, மூன்றாவதாக ஒரு குழப்பத்துல வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, நாலாவதாக ஒரு வெறுமையான வெளிப்பிரகாரமான மனுஷன் ஏற்படுத்த மத சடங்குகளை மாட்டி இருக்கிறவங்க, மத சடங்குகளை மாட்டி இருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது முக்கியமாக பிரைமரியா அவங்களுக்கு தான் பேசினார், ஏன்னா யூத ஜனங்களுக்கு பேசினார் இல்லைங்களா, அவங்க எதுல மாட்டி இருக்கிறாங்க, இந்த மாதிரி அடிமைப்பட்டிருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமைப்பட்டு மனசாட்சி வாட்டுது, ஆனா இதுல எல்லாம் விடுதலை பெறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, வெறும் வெளிமையான மத சடங்குகள், மத சடங்குகள். இதே வசனம் லூக்கா 14:41-46 என்ன சொல்றாரு, நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அறியாத சுமைகளை மனுஷர் மேல் சுமக்கிறீர்களே. அவங்களால தாங்க முடியாத சுமைகளை, அதை செய்ய இதை செய்ய, அதை செய்யாத இதை செய்யாத, அந்த பலி இந்த சடங்கு விடுதலை கிடைக்கும்னு சுமக்கிறீர்களே அப்படின்னு அவங்களுக்கு ஐயோன்றார். மனுஷன் ஏற்படுத்தின ரூல்ஸ், ஒருவேளை இதெல்லாம் செய்யறதுனால சமாதானம் எனக்கு கிடைக்கும், ஒருவேளை நான் ஆண்டவருடைய நீதியை நான் சம்பாதிப்பேன். அப்படித்தான் வந்தவங்க, இந்த ஐஸ்வர்யவான் வந்தான் ஆண்டவருக்கு, அவங்களுக்கு தெரியுமா அவன் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர் தான். என்ன சொல்றான், ஆண்டவரே சிறு வயதுலேருந்து நான் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிச்சு வந்தேன், இன்னமும் என்ன குறை எனக்குள்ள, பாவம் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறேன், இன்னமும் இளைப்பாறுதல் இல்லையே அப்படின்னா. அந்த நெக்கடேமு வந்தார் இல்லைங்களா, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு மதத்துல பாரம் சுமக்கிறவங்க தான், வெறுமையா வெளியில செய்யறது. அப்படிப்பட்டவங்க நம்மள நிறைய இருக்கலாம், யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சே அப்படி நமக்கு இருக்கலாம். ஒரு சில பேர் உங்களுக்கு ஏன் இந்த சர்ச்சுக்கு வர்றது, ஆராதனைக்கு வர்றது, சந்தோஷத்தோடு நன்றியோடு வரீங்களா, ஆவலோடு வரீங்களா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு மனசாட்சி குத்துறதுனாலையும், இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்காகவும், அப்பா அம்மா திருப்தி பண்றதுக்கு, ஹஸ்பண்ட திருப்தி பண்றதுக்கு, வைஃப திருப்தி பண்றதுக்கு, ஒரு பேருக்காக சர்ச்சுக்கு வரீங்களா, கஷ்டப்பட்டு வா, இது ஒரு கஷ்டம், இது அமைதலா உட்காந்து பல்ல கடிச்சுட்டு உட்காந்துட்டு போயிருவோம் கொஞ்ச நேரம், கஷ்டப்படு விட்டா, ஃப்ரீயா விட்டோம்னா எந்த அப்பா அம்மா இல்ல, எந்த மனசாட்சி இல்லைன்னா நிம்மதியா 10-11 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு மத்தியானம் வர நல்லா சாப்பிட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா இருப்பா, அதான் எனக்கு சந்தோஷம். ஆனா இங்க வர்றது கஷ்டப்பட்டு நான் வருகிறேன், பாரம் சுமந்து நான் வருகிறேன். ஏன் இங்க வந்தா ஒருவேளை எனக்கு சமாதானம் கிடைக்கும், ஒருவேளை எனக்கு ஆறுதல் கிடைக்கும், ஒருவேளை ஆண்டவர் என் மேல புரியப்படுவார், அப்படி இருக்கிறீங்களா? அவங்களுக்கும் பேசுற மதத்தினால உங்க சொந்த கிரியைகள்னால ஆண்டவருடைய தயவை சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கன்னா யாரு? மனசாட்சியில மிகுந்த குற்ற உணர்வு சுமக்கிறவங்க, மனசாட்சியில மிகுந்த வேதனை, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க. வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லாம ஏன் வாழ்றோம், எதுக்கு போறோம், எப்பப்பாரு வாழ்க்கையில படபடப்பு, ஒரு நிம்மதி இல்லாத இருக்கிறவங்க. நிம்மதியா இல்லை வாழ்க்கையில, எப்பப்பாரு ஒரு படபடுப்பு, ஒரு கஷ்டம், ஒரு நிம்மதி இல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க இல்லைங்களா? வெறும் வெளிப்பிரகாரமான காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது, காணிக்க கொடுக்குறது, ஒருவேளை இதனால எனக்கு சமாதானம் கிடைக்கும்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் பேசுறாரு. என்ன யாரு அவங்கெல்லாம்? கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே. முதல்ல பார்த்துட்டோம் யாருக்கு இவர் கொடுக்கிறார் இந்த அழைப்பு. ரெண்டாவது, இந்த அழைப்பை கொடுக்கிறவர் யார்? ஏன்னா என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றார். இந்த மாதிரி கஷ்டப்படுகிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள். இந்த இன்விடேஷன்ல முக்கியமான வார்த்தை வாருங்கள் இல்லை, என்னிடத்தில். யார் இந்த அழைப்பை கொடுக்குறது அதுதான் முக்கியம். நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், இவர் வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாருன்னு நமக்கு எப்ப வரோம்னா, அவர் யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அழைப்பை கொடுக்குறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அந்த அவர் வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற முடியும். பாவ குற்ற உணர்வுல பாரப்பட்டுக்கிற நான், அடிமைத்தனத்துல கட்டுண்டுறவனா இருக்கிற நான், வாழ்க்கையின் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நான், இது எல்லாத்தையும் சரி பண்றாரா? யார் அவர்? பண்ண முடியுமா அவர்னால? சும்மா எல்லாரும் வாங்க நான் சரி பண்றேன் சரி பண்றேன்ற மாதிரி கூப்பிடுறவரா இவரு? இவர் யார்? அவர் பத்தி யாருன்னு சொல்றாரு பாருங்க, 27வது வசனத்துல அவர் யாருன்னு சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? சகலமும் என் பிதா எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யார் இவர்? யார் இவர்? முதலாவது இவர் தான் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரே மத்தியஸ்தர். ஒரு பாவி தேவனிடத்தில் பாவம் செய்து குற்ற உணர்வுல தேவனை பிரிந்து வாழ்ந்து தேவனுக்கு விரோதமா வாழ்ற பாவி கிட்ட அந்த தேவனுக்கும் பாவிக்கும் ஒப்புரவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரே மத்தியஸ்தர் இவர் தான். அதை எப்படி சொல்றாரு? சகலமும் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எல்லாத்தையும் பிதா குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? அதுக்கு விளக்கம் யோவான் 17:1-2 இருக்கு, யாராவது படிங்க. அதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சேன். யோவான் 1:17-2
அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீ உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்.
என்ன சொல்றாரு? பிதாவே, எல்லா மாம்சத்தின் மேல சகல அதிகாரமும் எனக்கு கொடுத்திருக்கிறீரு, என்னை மகிமைப்படுத்தும், சகலமும் எனக்கு கொடுத்திருக்கிறீர். எதற்காக கொடுத்திருக்கிறீர்? நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை அளிக்கும்படி. நித்திய ஜீவனை அளிக்கும்படி இந்த அதிகாரம் ஏன் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கு? சகலமும் ஏன் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தரான பணியை செய்வதற்காக, செய்வதற்காக அவர் மீடியேட்டர். அதனால என்ன மகிமைப்படுத்தும்? பிதாவே மகிமைப்படுத்தும். முதலாவது இதை பேசுறவர் யார்? இந்த உலகத்துல மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்ட ஒரே ஒருத்தர் அவர். இதை சொல்றார். அவர் இந்த வேலையில தானா நியமிச்சுக்கல, தானா நான் மத்தியஸ்தரா இருக்கிறேன்னு வரல. அவர் பிதானால் நியமிக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். அவருக்கு பாவிகள் மேல மிக ஆழமான தயவு இருப்பது மாத்திரம் இல்லாம, மன உருக்கம் இருப்பது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வதற்காக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டவர் அவர். பாருங்களேன், எல்லாம் பிதா, சகலமும் பிதாவினால் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமம் அன்றி வானத்தின் கீழே மனிதர்களுக்கு ரட்சிப்பில்லை, எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாவிக்கு, இந்த மாதிரி பாவ பாரத்துல குற்றத்துல அடிமைத்தனத்துல வாடுகிற ஒரு பாவிக்கு என்னென்னலாம் தேவை, அது எல்லாம் இயேசுகிட்ட இருக்கு. அவனுக்கு என்ன தேவை? பாவ மன்னிப்பு தேவையா, இருதய மாற்றம் தேவையா, தேவனிடத்தில் ஒப்புரவாவதற்கு, நீதிமானா நிற்பதற்கு பரிபூர்ண நீதி தேவையா? எல்லாம் இயேசு கொடுக்கிறார். இருதயம் மாற்றம் தேவையா? பாவத்தையே நேசிக்கிற இருதயம் பாவத்தை வெறுப்பது தேவையா? அந்த கிருபை இயேசு கொடுக்கிறார். ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நான் தொடர்ந்து ஒருவேளை போகாம விட்டுட்டேனா என்ன? தொடர்ந்து விடாமுயற்சியா போகும் கிருபையை இயேசு கொடுக்கிறார். எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட மத்தியஸ்தர் இவர், எப்பேற்பட்ட மத்தியஸ்தர். அந்த வசனம் என்ன சொல்லுது? 27 இல்லைங்களா? சகலமும் என் பிதா நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதா தவிர என்ன ஒரு கிளைம், யோசிச்சு பாருங்களேன். அவர் ஆஸ்தத்துவம் எப்பேற்பட்டதுன்னா ஒருத்தரும் அவரை முற்றிலுமாக அறியவே முடியாது. எந்த அளவுக்கு அவர் மகிமையானவர், எந்த அளவுக்கு அவர் ஐஸ்வர்யம் நிறைந்தவர், எல்லா பொக்கிஷமும் அதிசயமும் அவருக்குள்ள நிறைந்திருக்குன்னா கடவுள், ஒரு கடவுள் வேணும் இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லையற்றவர் இவர், எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற தயவு, எல்லையற்ற அன்பு இருக்கிற இவரை யாருமே புரிஞ்சுக்க, எந்த மனுஷன், ஒரு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் யாருமே என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? வைஃப் கேட்டு பாரு, உங்களை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஒரு ஏஞ்சல் சொல்ல முடியுமா? யாருமே என்ன புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? இன்னும் படைத்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இயேசு சொல்றாரு, என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு கடவுள் தேவை, ஒரு கடவுளுடைய மூல தேவை. என்னுடைய எல்லையற்ற குணத்தை, அதிசயத்தை, பொக்கிஷத்தை, நல்லத்தனத்தை, அற்புதத்தை இப்பேற்பட்டவர். ஏன் அவர் அப்பேற்பட்டவர்? ஏனென்றால் தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையானது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடவுள் முழுமையான தெய்வீகத்தையும் முழுமையான மானிடத்தையும் ஒன்னில் இணைத்து ஒருவரா வந்த அவரை யார் புரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் புரிஞ்சுக்க பார்த்தவங்க எல்லாம் சாஷ்டாங்கமா உழுந்து, ஐயோ இது எங்க புத்திக்கு அப்பாற்பட்டது, இவரை புரிஞ்சுக்கவே முடியாது, எப்படி இருக்க முடியும் இப்படி? என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய ஆள் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா எல்லையற்ற கடவுள்னால மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்டவர், இறைப்பேற்பட்ட மத்தியஸ்தர் இவர். புரிந்து புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், கிரகிக்க முடியாதவர். எந்த கடவுளுடைய மூளை அன்றி வேற யாருனாலையும் கிரகிக்க முடியாத அவ்வளவு அளவற்றவர், எல்லையற்றவர். பாருங்களேன், அந்த மாதிரி அப்படிப்பட்ட மத்தியஸ்தர். ஒருவேளை ஒரு பாவி சொல்லலாம், என்ன நான் ரொம்ப பெரிய பாவிங்க, இயேசு என்னை ரட்சிக்க முடியாது. எந்த அளவுல நீ சொல்ற? இயேசுவை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவரை பத்தி என்ன தெரியும் நம்மளுக்கு? பாருங்களேன், எத்தனையோ பேர், எத்தனையோ விசுவாசிகள் அவரோடு நெருங்கி இருந்தவங்கெல்லாம் அவரை பற்றி ஒரு சின்ன துளி கூட புரிஞ்சுக்கிட்டது. அவருடைய எல்லையற்ற தன்மை, தேவ தூதர்கள் கோடானி கோடி வருஷம் அவரை பார்த்து துதிச்சாலும் அவரை பற்றி 1% அவருக்கு தெரியாது. பரலோ நித்தியமெல்லாம் என்ன? அவருடைய அதிசயமான எல்லையற்ற குணங்களை பார்த்து மகிழ்ந்து ஆராதி செய்வது தான் நித்தியமெல்லாம். அவர் அவ்வளோ பெரிய மத்தியஸ்தர். முதலாவது இந்த அழைப்பு கொடுக்கிறவர் யார்? மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரே மத்தியஸ்தர். அவர் புரிந்து கொள்ள கிரகிக்க முடியாத மத்தியஸ்தர். அடுத்ததாக அவர் குணபத்தி என்ன சொல்லுது? தேவனை வெளிப்படுத்துகிற பிரத்யேகமானவர் அவர் தான். அந்த வசனம் என்ன சொல்லுது தொடர்ந்து? குமாரன், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு, அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இவர் ஒரே மத்தியஸ்தர். இவர் புரிந்து கொள்ள எல்லையற்ற புரிந்ததுகளுக்கு, மனித சிருஷ்டியின் புரிந்து கொள்வதற்கு எல்லையற்றவர். கடவுள்னால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளோ பெரியவர், மகிமையானவர். மூன்றாவதாக, கடவுளை வெளிப்படுத்த கூடிய ஒரே நபர் இவர் தான். பிதாவை வெளிப்படுத்த, குமாரன் எவருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். இயேசுவை அன்றி வேற யாருமே கடவுளை பத்தி சரியா அறிவை புரிஞ்சுக்க முடியாது. இயேசு இல்லாமல் கடவுளுடைய அறிவு வருதெல்லாம் எப்படி? மனுஷனுக்கு உடம்புக்கு யானை தலையை வைக்கிற அறிவு தான் நமக்கு வர முடியும் இல்லைங்களா? இயேசு அன்றி கடவுளுடைய, கடவுளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும்னா அதை வெளிப்படுத்தக்கூடியவர் இயேசு மட்டும்தான். அந்த இயேசு வந்து யாருக்கு வெளிப்படுத்தணும்னு அவருடைய விருப்பத்தின்படி தான் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்துறதில்லை. பாருங்களேன், அதுதான் அவர் சொல்றார். குமாரனை அன்றி வேறு ஒருவரும் பிதாவை வெளிப்படுத்த முடியாது. குமாரனுக்கு யார் சித்தம் இருக்கிறதோ அவருக்கு தான் வெளிப்படுத்துவார். அதனாலதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்னை அன்றி ஒருத்தனும் பிதாகிட்ட வர முடியாது. ஆகவே இந்த இன்விடேஷன் கொடுக்கிறவர் யார்? கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எங்க வரணும்? ஏங்கிட்ட வாங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் மனித இன்கார்னேட் காட். நான் தான் தெய்வம். மனிதனாக வந்த தெய்வம் மனிதனுக்கும் தேவனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரே மத்தியஸ்தர். என்னுடைய ஆள் தத்துவம் கடவுளை அன்றி வேற யாருனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒருவர் தான் தேவனை வெளிப்படுத்துகிறவர். அப்பேற்பட்டவர் அவர் அழைக்கிறார். அவர் அழைத்து நம்முடைய கான்பிடன்ஸ், இவர் வந்தா இதை சரி பண்ணுவார்னு எதுல இருக்கு? அழைக்கிறவர் யார்? அதை புரிந்து கொள்ற, அதை விசுவாசிக்கிறதுல தான் இருக்கு. ஓகே, அழைக்கப்பட்டவர்கள் யார், அழைக்கிறவர் யாருன்னு பார்த்துட்டோம். அழைப்பு என்ன, என்ன சொல்றாரு? கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் வாருங்கள், வாருங்கள், கம் வாருங்கள். ரொம்ப ஈஸி இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்துல செய்யறது தாருங்கள்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். தாருங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? வாருங்கள், கம். வெரி சிம்பிள், கம். ரொம்ப சிம்பிள் வேர்டு தான், ஆனா எவ்வளவு ஆழமான அர்த்தம். ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா என்ன, நம்ம இருக்கிற இடத்த விட்டு போயிருக்கு, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துலயே மனசு பாரத்துல இருக்கிற இடத்துல இருந்து நீ இலைப்பாறுதல் தேடணும்னா கிடைக்காது. நீ இருக்கிற இடத்த விட்டு வா. இலைப்பாறுதல் வரணும்னா உனக்கு இருக்கிற இடத்த முதல்ல விடணும். கம், லீவ் யுவர் பிளேஸ் அண்ட் கம். இல்லைங்களா, ஒரிஜினல் வார்த்தையில கம்ன்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா. நான் காலில் சில உதாரணம் கொடுத்தேன். ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, வேகமாக ஒரு புள்ள நிற்குது, ஒரு 10 seconds அந்த ட்ரெயின் அடிக்க போகுது. அந்த புள்ளைய கூப்பிடுவானா? எப்படி கூப்பிடுவீங்க? வா இல்லைங்களா, வா, சீக்கிரம் வா. அப்படி தான் அவர் கூப்பிடுறாரு. ஒரு கப்பல் அப்படியே முழுகிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 10 seconds முழுகி சமுத்திரத்தில் போயிடும். திடீர்னு ஹெலிகாப்டரில் வந்து கூப்பிட்டோன்னா எப்படி கூப்பிடுவாங்க? வா. வரலன்னா அழிந்து போயிடுவோம். வா. அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா. இவ்வளவு கஷ்டத்துல அமைக்கி நசுங்கி போயிட்டு இருக்கிறிய, வா வா, ஏன்கிட்ட வா, கம். அதான் அவர் சொல்ற வந்துரு. ஸ்ட்ராங் வேர்ட் வா அப்படின்னா அந்த அர்த்தம் என்ன? நம்மள அவர் அர்த்தத்தை கொடுக்க கூடாது. வேதம் வேதத்தை விளக்கணும் இல்லைங்களா. ஒரு பகுதியே இன்னொரு பகுதி விளக்கணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த பகுதிக்கு இன்னொரு இடத்துல அருமையான விளக்கம் இருக்கு. யோவான் 6:36 நீங்க எடுத்து அங்க பார்க்கலாம். வான்றதுக்கு அர்த்தம் என்னன்றது. யோவான் 6:35 நான் படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன், பாருங்களேன், வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். வருகிறவன் அர்த்தம் என்ன சாமி? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் சாகமடையான். வா, விசுவாசம், இது ரெண்டும் இன்டர்சேஞ்சா யூஸ் பண்ணிருக்கு. வருதுன்னா என்ன? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா என்ன? வரணும், வரணும். அதான் வா. இதுல ரெண்டுமே மனம் திரும்புதலும் விசுவாசமும் அடங்கி இருக்கு. நான் இருக்கிற இடம் தவறான இடம், நான் இருக்கிற இடம் தவறான இடம்னு இருக்கிற இடத்தை விட்டு விசுவாசத்துல இன்னொருத்தர் சொல்ற இடத்துக்கு நான் போகணும். அவர் கூப்பிடுற இடத்துக்கு போகணும். அவர் மேல் வைக்கிற எங்க வரணும்ன்றாரு, எந்த இடத்துக்கு வரணும்ன்றாரு? ஏங்கிட்ட வா, கம் அன் டு மீ. பரலோகத்துக்கு வாங்க, ஏங்கிட்ட வா, ஏ மேல வா. நானே ஜீவன், ஏ நானே வழி, ஏ மேல வா. இனமே உன்னை பார்த்துக்கிட்டு, உன் பாவத்தை பார்த்துக்கிட்டு, உன்னுடைய முயற்சிகள்ல தங்கிக்கிட்டு உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காது. என்ன பார், ஏங்கிட்ட வந்துரு, ஏ மேல ஏறி வந்துரு. கம். விசுவாசம்ன்றது நம்மள நிலைத்திருக்கிறதுல, நம்மள பார்க்கறது இல்ல, இன்னொருத்தரை பார்க்கறது, இன்னொருத்தருடைய தகுதியை நம்புறது, இன்னொருத்தர் நமக்கு செஞ்சதை நம்புறது, இன்னொருத்தர் மேல பார்த்தே வாழ்றது. நான் என்னவா இருக்கிறேன்ன்ற வாழ்ற வாழ்க்கை விசுவாசம் வாழ்க்கை இல்ல. நான் வெறுமையா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், ஆனா அவருக்குள்ள நான் என்ன, அவருக்குள்ள நான் என்னன்னு பார்த்து வாழ்றது. உன்னிலையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஆக, உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா நீ, உனக்கு இலைப்பாறுதல் ஒரு காலம் கிடைக்காது. ஏங்கிட்ட வா, என்ன பார், ஏ மேல வா, கம் ஆன் மீ. அவர் மேல வந்து ஏறிக்க, கம் ஆன் டு மீ. இனிமே உன்னுல தங்கி வாழாத, உன்னை பார்த்துக்கிட்டு வாழாத, உன் சுய முயற்சியில இழைப்பாரு தேடாத, என்னை பார்த்து வா, என்னை நம்பு. கம், விசுவாசத்தில் என்னில் வா. அதான் சொல்றேன், பாருங்களேன், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். வா, பிகாஸ் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பீர்கள். சிம்பிள் கமாண்ட், உங்கள் இடத்த விட்டு என்கிட்ட விசுவாசமா, உன்னுடைய சகல தேவைகள் பாரத்தையும் என்மேல் போடு, என்மேல் போடு. ஏன், நான் தான் ஒரே மத்தியஸ்தர், இந்த இலைப்பாறுதல் தருவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரே மத்தியஸ்தர், நீ தேடுகிற இலைப்பாறுதல். உலகத்தில் அங்கே இங்கே உன் முயற்சிகளில் உன் சொந்த நீதியில் தேடுகிற இலைப்பா ஒரு காலம் கிடைக்காது, என்னில் மாத்திரம்தான் அது கிடைக்கும். என்கிட்ட வா பாருங்களேன், ஒரு பாஸ்கிட்ட போகாத, ஒரு சர்ச்சில் போகாத, ஒரு எந்த மேரிக்கிட்ட ஓடாத, என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஏன், உன்னை கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் விளக்கக்கூடியவர் நான் தான், அதை விளக்குவதற்காக காரியங்களை செய்து வைத்திருக்கிறவர் நான் தான், அதை நான் தான் கொடுக்க முடியும், எங்கேயும் கிடைக்காது உனக்கு. உன்னை கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிற காரியங்களை விளக்கி உன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர் நான் மட்டுமே, என்கிட்ட வராமல் கிடைக்காது. ஏன் பாரப்பட்டு மனசாட்சியை நான் அழுத்துதே, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒருவர் தான் தேவ ஆட்டு, உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியா, சிலுவையில உனக்காக தொங்கி என் பிதாவுடைய கோபாக்கினை எல்லாம் குடித்தேன். உன் மனசாட்சி, உன்னை வாற்ற மனசாட்சியை கொண்டு வந்து என்ன பார், அந்த மனசாட்சிக்கு என்ன காமி, என்ன காமிச்சு, என்னுடைய சித்திரவதை, என்னுடைய பாடுகள், என்னுடைய வேதனையை பார்த்து, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், நான் கதர்னதெல்லாம் அது காமி. என்னுடைய காயங்கள்ல உனக்கு இலைப்பாறுதல் இருக்கு, என்னுடைய காயங்களில் உனக்கு சமவும் மனசாட்சிக்கு சமாதானம் இருக்கு. ஆமா, நான் பாவி தான், நான் குற்றவாளி தான், மகா அகோர பாவங்களை செஞ்சவன், என்ன மாதிரி ஒரு மோசமானவன் இல்லை, ஆனால் என்னுடைய பாவங்களுக்கு தண்டனை அங்கே என்னுடைய பலி வாங்கிருச்சு பார், அதை பாரு, என்னுடைய காயங்களில் உனக்கு இலைப்பாறுதல் இருக்கு, வா, அதை மட்டும் நான் மட்டும்தான் தர முடியும். உன்னுடைய மலைகளா மலை மாதிரி இருக்கிற பாரமான மனசாட்சி, மலை மாதிரி வெயிட்ல தங்கி உன்னை அழுத்துக்கிற மனசாட்சி, என்னுடைய சிலுவை காட்சினால, என்னுடைய கிருபாதார பணியினால கரங்கி போயிடும், அதுல உனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய காயங்கள்ல உனக்கு மன்னிப்பும் இலைப்பாறுதல் இருக்கு, வேற எங்க போனாலும் அது ஏற்படாது, வேற எங்க போனாலும் அந்த மனசாட்சி உன்னை விடாது. மனசாட்சினால வாட்டப்படுகிறாயா, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறியா, கபத்தால நான் எந்த அளவுக்கு மனசாட்சி சாட்டையில் அடி வாங்கினேன்னு நான் பாரு, என்னுடைய உடம்பு காயங்கள் எந்த அளவுக்கு பட்டுச்சுன்னு பாரு, அந்த காயங்கள்ல தான் உனக்கு மருந்து இருக்கு, என்னிடத்தில் வாருங்கள். பாவ அடிமைத்தனத்துல நீ வாடுறாயா, பரலோகத்தில் எல்லா நாமத்தோட உயர நாமத்தை உயர்த்தப்பட்டு ராஜாவாக என்னுடைய மக்களை ஆளும்படிக்கு என்னுடைய ஆவியை நான் தந்திருக்கிறேன். அந்த ஆவி அந்த பாவத்தின் வல்லமையை உடைக்குது அவங்களுக்கு. என்கிட்ட வா, என்கிட்ட வா. மனம் திரும்புதலை அழிக்கும் படிக்கு ஆர்ப்போச நடவடிக்கைகள் 5:37, தேவன் அவரை வலது பார்சத்தில் எல்லா நாமத்தை விட பிரபுவாக இரட்சகராக உயர்த்தி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட்டார். அவர் மட்டும் தான் தர முடியும் மனம் திரும்புதல் என்ற கிருபை. அந்த மனம் திரும்புதல் பாவத்தின் மேல வெறுப்போம் துக்கத்தை ஏற்படுத்தி நம்ம கேன்சல்டு சின்ன மேல வல்லமையை நமக்கு கொடுக்கக்கூடியது அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்கிட்ட வா, நான் தரேன். அந்த மனம் திரும்புதல் கிருபை, அது கொடுக்கும் போது பாவம் கசந்து போகுது, அது கசப்பு அடையுது, அதுக்காக துக்கப்பட்டு அதை மேற்கொள்ற வல்லமையை நான் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். ஏன்கிட்ட வா. பாவத்தின் அடிமைத்தனத்துல கட்டுகள்ல வாழ்றவனே, அந்த கட்டுகள்லாம் நீக்கி உன்னை விடுதலை ஆக்கக்கூடியவர் நான் தான். ஏன்கிட்ட வா. கஷ்டப்பட்டு குழப்பத்துல வாழ்கிறவனே, தெளிவில்லாத வாழ்கிறவனே, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நானே, என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலம் இருளில் நடக்க மாட்டான், தெளிவோடு வாழ்க்கையின் அர்த்தத்தோடு நிம்மதியோடு வாழ்வான். இல்லைங்களா, என்னுடைய வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளுக்கு பதில் ஏற்கிட்ட இருக்கு. ஆகவே அந்த அழைப்பை பார்க்கலாம். அழைத்தவர்கள் யார், கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யார், அழைப்பது நியமிக்கப்பட்ட ஒரே மத்தியஸ்தர், தேவ பரிபூர்ணமான தேவனும் பரிபூர்ணமான மானிடமும் கொண்ட ஒரே மத்தியஸ்தர், எல்லையற்ற விதத்தில் கடவுள் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடியவர், கடவுளை அவர் மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவர், அவர் தான் அழைக்கிறவர். யார், என்ன அந்த அழைப்பு, வா என்னிடத்தில் வா. இல்லைங்களா, அந்த அழைப்பு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன, என்ன கிடைக்கும் வந்தீங்கன்னா, அருமையான தமிழ் வார்த்தை இலைப்பாறுதல், ரெஸ்ட். இல்லைங்களா, இலைப்பாறுதல். போன வாட்டி ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங் நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, 3 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய வச்சாங்க போன வாரெல்லாம், ரொம்ப டயர்டு அப்படின்னு. ரெஸ்ட்னு கேட்டவுடனே என்ன ஒரு அப்படியே கண்ண முடிக்கிட்டு ரெஸ்ட் ரெஸ்ட்னு சொல்லாமான்னு இருக்கு. எவ்வளோ நல்ல ரெஸ்ட்ன்ற வார்த்தையே ஒரு நல்ல இன்பமான ஒரு வார்த்தை இல்லைங்களா. ஏன்னா டயர்டான ஜனங்களுக்கு நமக்கு ரெஸ்ட் அவ்வளோ இன்பமான வார்த்தை. ஆனால் ஒரு சரீர ரெஸ்ட்டை பற்றி அவர் பேசலை, சரீர ரெஸ்ட்டை பற்றி பேசலை. ஆவிக்கு ஏன்னா உங்கள் ஆத்மா கிளைப்பார்கள். ஆத்மாவுடைய டயர்ட்னஸ் என்னன்னு நமக்கு தெரியுமா? சரீர ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நாள் நைட் நல்லா தூங்கிட்டாவோ இல்லை ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்தாவோ ஒரு நிம்மதியாக இருந்தால் அந்த களைப்பு போயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் ஆத்மா களைப்பு வேறு, ஆத்ம களைப்பு வேறு. தூங்குறதுனாலையோ எந்த இதுனாலையோ வராது. இந்த ஆத்ம களைப்பு நம்முடைய உள்ளான உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு களைப்பு. இது பாவ குற்றத்தினால அடிமைத்தனத்தினால குழப்பத்தினால கடவுள்கிட்ட ஒவ்வொரு இல்லையே சமாதானம் இல்லையேன்றதுனால வருகிற இழைப்பு. இது வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னா எப்போ பாரு நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கையை பண்ண. உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ வசதிகள்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது, ஏன் உள்ளுக்குள்ள ஆழத்தில் ஒரு நிம்மதி இல்லை? நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது. ஒரு மீன் வந்து தண்ணியில் வெளியே இருந்துச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணும்? அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங், ஒரு நிம்மதி இல்லை வாழ்க்கையில். எப்போ பாரு படபடப்பு, என்ன என்ன இருந்தாலும் அந்த நிம்மதி உள்ளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே. அது ஏன் தெரியுமா? ஆத்மாவில் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால, ஒரு இன்னர் பீங்கில் ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால. பாருங்களேன், டென்ஸ்டு, எப்போ பார் டென்ஷன், மைண்டில் நிம்மதி இல்லை, ஒரு பால்பிட்டேஷன். ஏன்? மனிதர்கள் உள்ளுக்குள்ள அமைதலான ஒரு ஒரு வெறுப்பில், ஒரு டெஸ்பரேஷன், ஒரு களைப்பில் எல்லோரும் வாழ்கிறாங்க. அந்த களைப்பிலேருந்து ஒரு நிம்மதியை தவறான இடங்களில் சேர்றாங்க. உறவுகளில், குடும்பத்தில், சில போதை பொருளில், இன்பங்களில், என்டர்டெயின்மெண்ட்ல, பணத்துல, வேலையில, அதில் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அந்த இலைப்பாறுதலை தேடுறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, எங்கேயுமே கிடைக்காது அந்த இலைப்பாறுதல், என்கிட்ட வந்தாச்சு. அதை கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரே மத்தியஸ்தர் நான் தான். உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லாம, உள்ளுக்குள்ள நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே, எனக்கு நிம்மதி இல்லையே, வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு, என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு இல்லையேன்னு வாழுகிற நீயே உன் ஆத்தும கலைப்பது. அந்த கலைப்புக்கு இழைப்பாறுதல் நான் மட்டும்தான் கொடுக்க முடியும், நிறைவை நான் மட்டும்தான் கொடுக்க முடியும். கம் அண்டு மீ, என்னிடத்தில் வாருங்க. கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது ஒரு ப்ராமிஸ், இவர் கொடுக்குற ப்ராமிஸ். உள்ளான விதத்தில் ஒரு இழைப்பாறுதலை நமக்கு தர, ஏன் அதை நீங்கள் அடைய முடியும்? அவர் சொல்லுகிறவர் பொய்வுரையாத தேவன், சாட்சாத்து தேவன். ஏன்னா அந்த அவர் சொல்றது நிச்சயமா நடக்கும் இல்லைங்களா. அவர் போய் சொல்றது உடல் அது தரம் 100% கேரண்டி, அது இதுன்னு ப்ராமிஸ் கொடுப்பாங்க, ஒரு மண்ணும் வராது அந்த கடைசியில். ஆனா இவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். பாருங்களேன், ரெஸ்ட் என்ன ரெஸ்ட்? இந்த ரெஸ்ட் அனுபவிச்சா தாங்க தெரியும். அந்த அந்த கிறிஸ்தியான் வந்து அவன் பாரம் மூட்டையை சுமந்து 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 எவ்வளோ வருஷங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு சுமந்து போறான். ஆனா அந்த சிலுவைக்கு முன்னாடி போகும்போது என்ன ஆகுது? அந்த மூட்டை உருண்டோடு உருண்டோடும் போது அவனுக்கு ஏற்பட்ட ரெஸ்ட். எப்படி அவன் பாட்டை பாடுறான், ஒரு பாட்டு அது விவரிக்கவே முடியாது. கிறிஸ்து கொடுக்குற இழைப்பாருங்க விவரிக்கவே முடியாது. அந்த ஃபீலிங் உலகத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு நிம்மதி, இப்படி கூட ஒரு உலகம் இருக்குமா, இப்படி கூட ஒரு ஃபீலிங் இருக்குமான்றது பாவிக்கு அதுல இருந்து விடுபட்ட உடனே தான் அதை அனுபவிக்கும். அந்த ஃபீலிங் உலகத்துல எதுவுமே கொடுக்காது, அதான் இழைப்பாருங்க. இன்னமே அழுத்துகிற மனசாட்சி இல்லையே, இன்னமே அடி பாவத்தின் அடிமைத்தன சங்கிலியெல்லாம் கழட்டி விட்ட மாதிரி ஆயம் ஃப்ரீ. இன்னமே சுய முயற்சினால ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டியதில்லையே, இயேசு செஞ்சதுனால ஆண்டவர்கிட்ட பிரியமா தானே இருக்கிறேன், பரிபூர்ண நீதியோடு நான் நிற்கிறேன், என்னுடைய எந்த முயற்சிகளும் தேவையில்லையே, நான் எதுவுமே இன்னமே நிரூபிக்க வேண்டியதில்லையே, நான் தேவனோடு நீதிமானா பிள்ளையா ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக நிற்கிறேனே. இன்னமே ரெஸ்ட், ரெஸ்ட் ஃப்ரம் ஒர்க், ரெஸ்ட், இழைப்பாறுதல். எப்படியா புக் அது அருமையாக நிறைய சொல்லு, இழைப்பாறுதல் அது அருமையான. கம், நான் அந்த இழைப்பாறுதலை தருகிறேன். மனிதனாக வந்த தெய்வம், தெய்வம் அவர் சொல்ற அந்த ரெஸ்ட் உனக்கு தேவை. தவறலைக்காத தேவன் என்கிட்ட வந்தா நான் அதை கொடுக்குறேன். உன்னை கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் நான் தான். நீ சர்ச்சுக்கு வர்றதுனால அது கிடைக்காது, பைபிள் படிக்கிறதுனால அது கிடைக்காது, ப்ரேயர் பண்ணுறதுனால அது கிடைக்காது. அதெல்லாம் எதுக்கு எது சப்ஸ்டிடியூட்டாக கொடுக்கணும்னு தெரியாது, பண்ணக்கூடாது. என்கிட்ட வா, விசுவாசத்தோடு ஏகிட்டவா, நான் அதை கொடுக்கிறேன். பொய் உரையாது தேவன் சொல்றார். இன்னைக்கு நம்ம இதோடு முடிக்கலாம். அந்த ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கா? உங்க உள்ளான உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதலை நீங்க அனுபவிக்கிறீங்களா? அனுபவிக்கிறீங்களா? நான் கேட்டுக்கணும். இதான் பிராக்டிக்கல் மெடிடேஷன் இல்லைங்களா? என்ன அப்ளை பண்ணிக்கணும். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? உங்க மனசாட்சி நியாயப்பிரமாணத்தை உடைச்ச டார்ச்சர்ல, மரண பயத்துல, நியாய தீர்ப்பின் பயத்துல, கடவுளுடைய சாப பயத்துல வாடுகிற ஒரு இது இருந்தா இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் கிடைக்கல. ஒருவேளை பாவ அடிமைத்தனத்துல வாழ்றீங்களா? எஞ்சி இருக்கிற பாவம் எப்பவோ ஒரு தடவை வெளிப்படுறது வேற ஒரு விசுவாசிக்கு, ஆனா ஆளுது பாவமே உங்க வாழ்க்கையில ஆளுது. தொடர்ந்து பாவத்தை தண்ணி மாறி குடிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இயேசு கிட்ட இன்னும் வந்ததே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட வருகிறவர்களுக்கு அவரின் சங்கிலியெல்லாம் கழட்டி விடுதலை கொடுக்குறார். அந்த விடுதலையை நீங்க அனுபவிச்சதே இல்லை. இவ்வளோ காலம் இருந்துட்ட, வா இப்பயாவது வா, நான் தரேன், நீ தேடுற, நான் தரேன் தேடுற, பாருங்களேன் என்னிடத்தில் வாருங்கள். அவர் ப்ராமிஸ் எக்ஸ்க்ளூசிவ். அவர் மட்டுமன்றி வேற ஒருத்தரும் கொடுக்க முடியாது. என்னதான் தேடிப்பார்? இன்னும் 10, 30, 50 வருஷம் தேடிப்பார். அவர்கிட்ட வந்தாதான் கிடைக்கும். இல்லைன்னா இப்படித்தான் அதை மோதிக்கிட்டு இருப்பேன். வெரி பிரீஃப்லி, இது வந்து டக்குனு சர்ச் வந்தோம், நல்ல ஃபீலிங் ஆச்சு, நல்ல ஃபீலிங்கோடு வீட்டுக்கு போவோம், அதெல்லாம் இலைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி இல்லை, ஒரு நிரந்தரமான இலைப்பாறுதல். ஏன்? உண்மையான விதத்தில் இயேசு கிட்ட விசுவாசத்தோடு வருகிறவன் எப்படி வருவான் தெரியுமா? அந்த உண்மையான விசுவாசத்தின் விளைவுகளை அடுத்த வசனங்களில் விளக்குறார். என்னத்துக்கு விளக்குறாரு பாருங்களேன். 29 என்ன சொல்றாரு? அப்படி வரவன் என்ன? என் நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவரும் மாயுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உண்மையான விசுவாசத்தோடு வருகிறவன், தன் குற்ற பாரத்தை கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறத உணர்ந்து வருகிறவன் வந்து இன்னமே அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற. நுகத்தை அப்படின்னா, நுகம்னா என்ன? நம்ம மாடு, ரெண்டு மாடுங்களை கட்டிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கட்டை போட்டிருப்பாங்க கழுத்துல, சரிங்களா? அது கரெக்டா மேட்சா போட்டுட்டு அந்த மாடு உழவ விடுவாங்க. ஒரே லைன்ல உழவிட்டு போகணும், ரெண்டு மாடும் உழவிட்டு போகணும். ஒரே டைரக்ஷன், ஒரே அடையாளம், ஒரே சித்தம், ஒரே நோக்கத்தோடு போகணும். அதுக்குத்தான் நீ பாவத்திலிருந்து முற்றிலுமா விடுதலை படணும்னா முற்றிலுமாக என்னக்கு என்னுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து என்னுடைய ஆள்தத்துவத்துக்கு அடங்கி நீ வரணும். அது மாத்திரம் இல்ல, என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, வேற என்ன பண்ணும்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஆள் தத்துவத்துக்கு, என்னுடைய எனக்கு அடங்குவது மாத்திரம் இல்ல, என் சத்தியத்துக்கு நீ அடங்கணும். முற்றிலுமா எந்த பேரமும் பேசுறதுக்கு இல்ல. நம்ம எல்லாம் பேரம் பேசி ரொம்ப பழக்கம் இல்லைங்களா? பேரம் பேசாம எதுவும் வாங்க மாட்டோம். எதுவும் வாங்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷமே இருக்காது. ஏதாவது பேரம் பேசி நம்ம கல்ச்சரே அப்படி பேரம் பேசுறது. அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கம்மி பண்ணுங்கன்னு கம்மி பண்ணி அவனுக்கு டபுள், அவன் தலையே குழம்பி போங்கையா கடை வச்சு பாதி விலையில கொடுத்துட்டு தலைமையில கை வச்சுக்கணும். இயேசுகிட்ட பேரம் பேச முடியாது, அந்த மாதிரி இயேசுகிட்ட பண்ண முடியாது. பிரைஸ் ஃபிக்ஸ்டு. இலைப்பாறுதல் வேணுமா? இதான் பிரைஸ். என்கிட்ட வா, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளு, என்கிட்ட இருந்து படிச்சுக்க. நிரந்தர அமைதி வாழ்க்கையில், நிரந்தர அழைப்பாறுதல் வாழ்க்கை தான் பிரைஸ். இதை மாற்றவே முடியாது. கிரேஷியஸ், இறக்கமான அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்புல என்ன அடங்கியிருக்கு? எந்த பேரமும் இல்லாத அவருக்கு அர்ப்பணித்து அவர் நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளாம மாத்திரம் இல்லாம அவர்கிட்ட இருந்து நாம் படித்து கொள்ளணும். அவருக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் அடங்கியிருக்கும் பாருங்களேன். இதுதான் நிரந்தர அமைதியில கொடுக்கும். என்ன ஆனா கிறிஸ்டியானிட்டியில நமக்கு இருக்கிற பிரச்சனை, இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக மூணு ஆபீசஸ் வகிக்கிறார். இதோட நான் முடிக்கிறேன். ஒண்ணு என்ன, எத்தனை பேருக்கு தெரியும்? ஒண்ணு பிரீஸ்ட், இன்னொன்னு கிங், இன்னொன்னு ப்ராஃபிட். இந்த மூணு ஆபீசஸ்ல அவர் வகிக்கும் போது தான் நமக்கு நிரந்தர இளைப்பாறுதல் இருக்க முடியுமே தவிர. கிறிஸ்தவத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா, இயேசுவை ஒரே ஒரு ஆபீசரா நான் எடுத்துங்க. எனக்கு மன குற்றம் ஆகும்போது அவர் பிரீஸ்டா வந்து என் குற்றத்தை சரி பண்ணா போதும். அவர் கிங்காலாம் வரக்கூடாது. அவர் நுகத்தெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். அவர் டீச்சரெல்லாம் வரக்கூடாது. எப்போ பார் அவர் இதே படிச்சுக்க மாட்டேன். நான் எதோ படிச்சுக்குவேன். நான் என் இஷ்டம்படி நடப்பேன். நுகத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு அவரோட அடையாளம் காட்டி அவர் சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறதுக்கு என்னாலும் முடியாது. அப்பனா அவனுக்கு இலைப்பாறுதலே கிடைக்க போறதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரே தேவனால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தராக என்ன கொடுக்கிறாரு, வாருங்கள் உனக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிற, ஏன்னா நான் மட்டும்தான் ஒரு பிரீஸ்ட், உனக்காக பலியாகி உனக்காக பரிந்து பேசி உன் மனசாட்சிக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிற ஒரு பிரீஸ்ட். என்னிடத்தில் வந்தா என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா நான் இதயத்தை ஆண்டாதான், எனக்கு முற்றிலுமா அந்த மாதிரி அர்ப்பணித்தா தான் உன்னை கட்டுப்படுத்துகிற, உன் அலமோத வைக்கிற எந்த இச்சைகளும் பாவங்களும் உன்னை அழிக்காதபடிக்கு நான் ராஜாவாக ஆள முடியும். என் நுகம்தான் உன்னை கட்டுப்படுத்த முடியும், நான் ஆண்டாதான். இயேசு பாவத்தின் அடிமையிலேருந்து விடுபடணும்னா இயேசுக்கு அடிமையாக நம்ம மாறினாதான் உண்டு. கடைசியாக என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவர் சத்தியத்துக்கு அவர் தீர்க்கதரிசியா நம்ம வாழ்க்கையில இருந்தார். அதனாலதான் அவர் மத்தியஸ்தராக மூணு ரோலை நமக்கு வகிக்கிறார். அந்த மூணு ரோல்ல நம்ம அவரை ஏற்று இயேசு அப்படி ஏற்றுக்கொண்டா தான் இலைப்பாறுதல், இல்லைன்னா அறகுறையா அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்றார், அது மூணுலயும் படமாக என் முகத்தை என்னிடத்தில் வாருங்கள், அவர் பிரீஸ்டாக இலைப்பாறுதல் கொடுக்கிறார், என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த பாவ அடிமையிலிருந்து உனக்கு விடுதலை, என் சித்தத்தின்படி நீ வாழும்படிக்கு உனக்கு விடுதலை. விடுதலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு செய்யறதுக்குள்ள விடுதலை, நம்ம எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை செய்வதற்கு விடுதலை இல்லைங்களா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அவர் நம்மளை வாழ வைப்பார், அவர் முகத்தை போட்டுக்கணும், அவர்கள் சேர்ந்து நம்ம படிச்சுக்கணும். ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஆண்டவர் நமக்கு இந்த இலைப்பாறுதல் தரணும்னா அவர்கிட்ட வரணும், விசுவாசத்தோடு அவர்கிட்ட வரணும், அவர் முகத்தை எடுத்துக்கணும், அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கணும். நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சு எங்கேயோ போகணும்னு இல்லை, வாங்கன்னா பிசிக்கலா அவர் சொல்லலை, விசுவாசம் இருக்குன்னு சொல்றதுல அந்த விசுவாசத்தின் கையோடு எடுத்து ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வந்துட்டேன், உம்மிடத்தில் வரேன், இன்ஸ்டன்டேனியஸ் உடனே ஃபேக்ட், உடனே அழைப்பாருங்க, அதான் ப்ராமிஸ், உடனே கொடுக்குறேன். நம்ம ஏன் அதை உட்காந்துக்கிட்டே இருக்கணும், ஏன் உடனடியாக இப்படிதான் நான் இருக்கிற ஆண்டவரே இலைப்பாறுதல தேடி போகக்கூடாது. நீங்க அப்படிப்பட்ட பாரத்துல இருந்தீங்கன்னா வாங்க, அவர் கூப்பிடுற விலையும் இன்றி தகுதியும் இன்றி எத்தனை தடவை பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வா இறக்கத்தோடு நான் கொடுக்குறேன். பாருங்க, தன்னை நிராகரிச்சு தன்னை பேய் பிடிச்சதான்னு சொன்ன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அவர் கூப்பிடுறார், நீங்க எத்தனை தடவை என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டார், அவர் வாங்க எத்தனை தடவை பண்ணியிருந்தாலும் வாங்க. விசுவாசிகளா இருக்கிற நம்மளும் இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல போட்டிருக்கு, வந்துருங்கன்னு பாஸ்ட்ல இல்லை, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை எப்பப்பாரு அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. இப்ப நமக்கு இலைப்பாறுதல் இருக்கா, ஏன் இல்லை தெரியுமா, ஏன்னா அவர்கிட்ட தொடர்ந்து போறதை நிறுத்திட்டோம், விசுவாசத்தோடு நாம் வாழ்வதை நிறுத்திவிட்டோம் இல்லைங்களா. விசுவாசத்தோடு அவர்கிட்ட நம்ம போகணும், விசுவாசத்தோடு அவர் நுகத்தை போட்டுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போகும்போது நமக்கு இலைப்பாறுதல் இருக்கு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க. அருமையான ஆண்டவரே, இந்த அதிசயமான வார்த்தைகளை நாங்கள் ஒரு களைப்போடு படித்திருந்தாலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பலவீனமான வார்த்தைகளை நீர் பயன்படுத்தும். இந்த நிலை எங்களை குறிக்கிறது, எங்களோடு தான் பேசுகிறீர், எங்களைத்தான் அழைக்கிறீர். பல விதத்தில் கஷ்டப்பட்டு பார சுமக்கிற மக்கள், இலைப்பாறுதலே இல்லாத தவிச்சு கொண்டு வாழ்கிற மக்கள் ஆண்டவரே, நிம்மதியான இலைப்பாறுதல் எங்கேயும் உலகத்துல இல்லை, உலக பொருள்கள் இல்லை, அந்த சராசரத்துல இல்லை, அது உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறதப்பா. அந்த மத்தியஸ்தர்கிட்ட நாங்கள் வந்து விசுவாசத்தோடு வந்து அந்த இலைப்பாறுதலை பெற எல்லோரையும் ஏவி நடத்தும், எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
அப்போது